உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வான் அலைகளினூடாக தவழ்ந்து வரும் வானொலி முத்தமிழ் ஓசையை செவிமடுக்கு காத்திருக்கும் எமது அன்புக்கினிய நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று மார்ச் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை 2024ஆம் ஆண்டு, இன்றும் நிகழ்ச்சியிலே முதலாவதாக இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். இந்த திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேர்களே. இன்றைய குரல் அமுதத்தில் மெய் உணர்தல் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இக்குறட்பாவின் பொருளை நோக்குவோம். பிறத்தலுக்கு காரணமான அறியாமையாகிய மயக்கம் நீங்கி சிறப்பன்று கொள்ளப்படுவதான வீடு பேட்டினை செவ்வியதான மெய்ப்பொருளை கண்டு உணர்வதே அறிவுடைமையாகும். எல்லா பொருட்களிலும் சிறந்தது வீடு பேறு. அதுவே சிறப்பு, அதுவே நிலையானது. அத்தகைய நிலையினை புரிந்து கொள்ளல் என்பதே மெய்மையான அறிவாகும். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது இவ்வாரத்துக்கான விருப்பத் தெரிவு பாடல். இந்த விருப்பத் தெரிவு பாடலை விரும்பி இருக்கின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினரான திருமதி சத்யமூர்த்தி அவர்கள் நோட்ஷோட்டிலே இருக்கின்ற அவருடைய விருப்பமாக அமைகின்ற சிறப்பு பாடல் இப்போது இடம்பெறுகின்றது அவர்களுக்காக.
சித்திரம் பேசுதடி, சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி, முத்துச்சரங்களை போ கரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி. முத்துக்கரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி. சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி, அறிவேன். படித்தேன் மொழியே. இன்னமும் மயை போல் மௌனம் ஏன் அடித்தேன் மொழியே. சித்திரம் பேசுதடி என்றன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக மற்றொரு சிறப்பு கண்ணோட்டம். சர் ஜான் மாசல், பிரித்தானிய இந்தியாவின் தொல்லியல் ஆய்வகத்தின் தலைமை இயக்குநராக 1902 முதல் 1928 வரை பணியாற்றியவர். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ போன்ற தொல்லியல் களங்களில் அகழ்வாய்வுகள் மேற்கொண்டு சிந்துவெளி நாகரிகத்தை வெளிப்படுத்தியவர். அவருடைய பிறந்த தினம் கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி. அந்த வகையிலே அவர் தொடர்பான சிறப்பு நினைவலைகளோடு இங்கிலாந்து நாட்டிலே இருந்து வான் அலைகளினூடாக கலந்து சிறப்பிப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்குமுரிய திரு வி இ குகநாதன் அவர்கள். அவருடைய கருத்தாக்கத்தை இப்போது நேர்களுக்காக தருகின்றோம்.
வணக்கம். மார்ச் 19ஆம் தேதி வரலாற்றின் முதன்மை வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்பினை கண்டுபிடித்து எமக்கு தந்த ஒரு பெருந்தகை ஒருவரின் பிறந்த நாள் வந்து சென்றிருந்தது. அவர் சர் ஜோன் மாசல் என்பவர் ஆவார். இவர் எமக்கு சிந்துவெளி நாகரீகம் என்று ஒரு நாகரீகம் முன்னர் இருந்ததனை முதன் முதல் கண்டுபிடித்து எமக்கு அறிய தந்தவர் ஆவார். சர் ஜோன் மாசல் 19ஆம் தேதி மார்ச் மாதம் 1876ஆம் ஆண்டு பிறந்திருந்தார். இவர் 1924ஆம் ஆண்டு, அதாவது இன்றைக்கு சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்னர், எமக்கு சிந்துவெளி நாகரிகம் என்ற ஒரு நாகரிகம் இருந்ததனை கண்டுபிடித்து எமக்கு மட்டுமல்லாமல் உலகிற்கே அறிய தந்திருந்தார். இவருடைய இத்தகைய கண்டுபிடிப்புக்கு முன்னர் இந்தியாவின் வரலாற்றினை பொதுவாக வேதங்கள் அல்லது புராணங்களான வரலாறு என பெருமளவான இந்திய மக்களும், அதேவரை மேற்குலகிலோ அல்லது அறிவியல் உலகிலோ இந்தியர்களுக்கென அதுவரை காலமும் ஒரு நாகரிகமே இருந்திருக்கவில்லை, இவர்கள் ஒரு பழங்குடியின மக்களாகவே இருந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு கணிப்பு இடையே இருந்து வந்தது. ஆனால் சர் ஜோன் மாசலின் சிந்துவெளி நாகரிக கண்டுபிடிப்புக்கு பின்னர் இன்றைக்கு 4500 ஆண்டுகளுக்கு முன்னரே, அதாவது பொது ஆண்டுக்கு முந்தைய 2500 ஆண்டுகள் மொத்தமாக பார்த்தோமானால் இன்றிலிருந்து 4500 ஆண்டுகளுக்கு முன்னரே உலகின் தலைசிறந்த நாகரிகம் ஒன்றினை இந்திய துணைக்கண்டத்தில் சிந்துவெளி நாகரிகம் என்ற பெயரில் எம்மவர்கள் கட்டி ஆண்டிருக்கின்றார்கள் என்ற உண்மை தெரிய வந்தது. அந்த உண்மையினை கண்டுபிடித்து சொன்னது மட்டுமல்லாமல் அந்த சிந்துவெளி நாகரிகத்திற்கும் ஆரியர்களுக்கும் இடையே எந்தவித தொடர்பும் இல்லை, அதாவது ஆரியர்களின் வருகைக்கு முற்பட்டதுதான் அந்த சிந்துவெளி நாகரிகம் என்பதனை சர் ஜோன் மாசல் அடிக்கோடு இட்டு காட்டியிருந்தார். இவருக்கு பிந்திய ஆய்வுகள் ஐயம் தெளிவர ஆரியர்களுக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் எந்த தொடர்பும் என்பதில் இல்லை என்பதனை அறுதியிட்டு கூறியிருக்கின்றன. குறிப்பாக 3 காரணங்களை நாம் இதற்காக சொல்லலாம். 1, சிந்துவெளி முத்திரைகள் அல்லது சிந்துவெளி அடையாளங்களில் புலிக்கு கொடுக்கப்பட்டிருந்த முதன்மை. அதே வேளையில் மறுபுறமாக ஆரியர்களுடைய ரிக்வேதத்திலோ அல்ல பழைய வேதங்களிலோ புலி முதன்மை பெற்றிருக்கவில்லை. அதேபோன்று 2வது காரணமாக ஆரியருடைய வேதங்களில் முதன்மைப்படுத்தப்படும் குதிரை எனும் விலங்கானது சிந்துவெளி நாகரிகத்தில் காணப்படாமை, காளையினை குதிரையாக மாற்றி பின்னர் சில மோசடிகளை செய்ய சிலர் முனைந்த போதிலும் அந்த மோசடி முயற்சிகள் வெற்றி பெற்றிருக்கவில்லை. அதாவது குதிரையானது சிந்துவெளி நாகரிக முத்திரைகளிலோ அல்லது சிந்துவெளி அடையாளங்களிலோ கண்டு கொள்ளப்படாமை. அதே போன்று மத வழிபாட்டு இடங்கள் அல்லது மத வழிபாட்டுக்குரிய இடங்கள் என பெருமளவில் எதுவும் சிந்துவெளி நாகரிகத்தில் காணப்படாமை ஆகிய 3 காரணங்களை அடிப்படையாக கொண்டு ஆரியர்களுக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை என்பதை பிந்திய ஆய்வுகள் தெளிவர காட்டியிருந்தன. அதாவது ஆரியர்கள் படையெடுத்து வருவதற்கு முன்னரே சிந்துவெளி நாகரிகம் சிறப்புட்டு விளங்கி இருந்தது. பின்னர் இயற்கை சார்ந்த காரணங்களால், அதாவது நீர் பற்றாக்குறை அல்லது மணற்புயல் போன்ற காரணங்களினால், வறட்சி போன்ற காரணங்களால் அந்த சிந்துவெளி நாகரிகம் அழிவுற்றிருந்தது. அதற்கு பின்னர் தான் ஆரியர்களின் படையெடுப்பு நடைபெற்றிருக்கிறது என்பதனை இன்றைய ஆய்வுகள் தெளிவரவே காட்டி நிற்கின்றன. எனவே இன்றைக்கு 4500 ஆண்டுகளுக்கு முன்னரே எம்மவர்கள் ஒரு நாகரிகத்தினை, உலகின் தலைசிறந்த நாகரிகத்தினை கட்டி எழுப்பியிருந்தார்கள் என்பதனை உலகுக்கு கண்டறிந்து சொன்ன சர் ஜோன் மார்சல் அவர்களை நாம் இந்த இடத்தில் நினைத்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் பொதுவாக சிந்துவெளி நாகரிகம் தொடர்பான தமிழ் திரை இசைப்பாடல்கள் எதுவும் இல்லை என்ற போதிலும் சிந்து நதி பற்றி பாரதியார் பாடிய பாடல் ஒன்று இருக்கின்றது. பாரதியாரின் காலத்தில் சிந்துவெளி நாகரிகத்தின் கண்டுபிடிப்பு வெளிவந்திருக்கவில்லை, எனினும் அவர் சிந்து நதியினை வைத்து ஒரு பாடலினை பாடியிருந்தார். அது பின்னர் திரைப்பட பாடலாகவும் வந்திருந்தது. அப்பாடலினை நாம் இப்பொழுது கேட்போம்.
சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். மாறு கொள்வோம் சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோழிகள் ஓட்டி விளையாடி வருவோம்.
Ah.
மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து கோடிகள் ஓட்டி விளையாடி வருவோம்.
நீங்கள் கேட்ட இந்த பாடலில் ஒரு சில வரிகள் சிலவேளை உங்களுக்கு ஒரு குழப்பம் அல்லது மயக்கத்தினை தரலாம். அதாவது பாரதியார் சிங்களத்தீவிற்கோர் பாலம் அமைப்போம் என இலங்கையினை சிங்களத்தீவாக காட்டிவிட்டாரோ என்ற ஒரு குழப்பம் ஏற்படலாம். நீங்கள் அந்த பாடலின் அடுத்த வரியினை பார்த்தீர்களானால் இந்த குழப்பம் உங்களுக்கு இருக்காது. ஏனெனில் சேதுவை மேடுடுத்தி வீதி சமைப்போம் என்ற ஒரு வரி இருக்கின்றது. அதாவது சேது என்பது இன்றும் நாம் சேது பாலம் என்று அழைக்கின்றோம் அல்லவா. தலைமன்னார் ராமேஸ்வரம் அதாவது பழைய முகவைக்கு இடைப்பட்ட அந்த பாலத்தினைத்தான் சேது பாலம் என்போம். இந்த பாலத்தை மேடுத்துவதன் மூலம் தமிழர் நிலம் அதாவது இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளை இணைத்து கொள்ளலாம் என்ற பொருளையும் நாம் இங்கு கொள்ளலாம். ஏனெனில் இந்த சேது என்பது சேர்ந்து என்றது. அதாவது எப்பொழுதும் தமிழ்நாடும் ஈழமும் ஆதிகாலத்தில் அதாவது இன்றைக்கு ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன் நிலத்தால் கூட தொடர்புட்டு இருந்திருந்தது. பின்னர் கூட ஆழம் குறைந்த கடலினால் தற்போது சற்று ஆழமான கடலினால் பிரிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் இந்த ஈழமும் தமிழ்நாடும் என்றும் சேர்ந்தே இருந்திருக்கின்றது. அதாவது மொழி பண்பாடு என்ற பல உணர்வு என்ற பல அடிப்படைகள் அது சேர்ந்தே இருக்கின்றது. அந்த வகையில் பாரதியாரின் ரெண்டாவது அந்த வரியினை அதாவது சேதுவினை மேடுத்தி வீதி சமைப்போம் என்ற வரியினை கவனிக்க தவறுபவர்கள்தான் அந்த சிங்களத்தீவினை கோர் பாலம் அமைப்போம் என்ற அந்த வரியினை மட்டும் கொண்டு அவர் இலங்கையினை சிங்களமாக காட்டிவிட்டார்களோ என்று குழம்புவார்கள். அவ்வாறு நாம் குழம்ப தேவையில்லை. பாரதியார் காட்டியது போன்று தமிழ்நாடும் ஈழமும் என்றும் சேர்ந்து இருக்க வேண்டும். அதுவே இரு சாராருக்கும் நன்மை பயப்பதாக அமையும். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது சிறப்பு கண்ணோட்டம் பட்டின பாலைகாட்டும் சங்ககால சோழ நாட்டின் ஒரு காட்சி. இந்த தலைப்பிலே இன்றைய நிகழ்ச்சியிலே வான் அலைகளினூடாக இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் முனைவர் திரு லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள்.
பட்டின பாலைகாட்டும் சங்ககால சோழ நாட்டின் ஒரு காட்சியை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். உருத்திரம் கண்ணனார் என்னும் சங்கப்புலவர் பாடிய பட்டினப்பாலை என்னும் நூலின் 20வது வரியிலிருந்து அடுத்த சில வரிகளில் ஒரு செய்தி சொல்லப்படும். அச்செய்தி நேர்த்தியான தங்க அணிகலன் அணிந்த பெண்கள் முற்றத்தில் காய வைத்து நல்லினை தின்னவரும் கோழிகளை விரட்டுவதற்காக தங்கத்திலான காதணிகளை கழற்றி ஏறுவர். அக்காதணிகள் அங்கு விழுந்து கிடக்கும். அவ்வழியே பொன்னாலான காப்பினை காலில் அணிந்த சிறுவர் முச்சக்கர நடைவண்டிகளை அதாவது தள்ளுவண்டிகளை உருட்டி வரும்போது முன்னரே விழுந்திருந்த பொன் காதணிகளானவை அந்த தள்ளுவண்டிகளுக்கு இடையூறாக காணப்படும் என்று தெரிவிக்கிறார். இந்த பாடல் காட்சியில் புலவர் சொல்ல வருவது அந்த அளவுக்கு தங்கம் தமிழ்நாட்டிலிருந்து புழங்கி வந்தது என்பதனையே நமக்கு தெரிவிக்கிறார். பொன்னாலான காதணிகளை கல் வீசுவது போல வீசுதல், சிறுவர்களே காலில் கூட பொன்னாலான காப்பினை அணிந்திருந்தார்கள், அதாவது வணிகத்தின் மூலம் காவிரிப்பூம்பட்டினம் பெற்றிருந்த செல்வ செழிப்பினையே புலவர் இவ்வாறு காட்சிப்படுத்துகின்றார். இந்த அளவுக்கு தங்கம் அப்போது தமிழ்நாட்டில் இருந்திருக்குமா என்ற ஐயம் எழுவது இயல்பானதே. இந்த ஐயத்தினை போக்கும் வகையில் கிரேக்க அறிஞரான பிளினி எழுதிய குறிப்புகள் அமைகின்றன. தமது நாட்டு பணத்தில் 1.5 கோடி வரை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் பொருள்களுக்கு போவதாகவும் இவ்வாறே போனால் எகிப்தின் கதி என்னவாகும் எனவும் பிளினி கலங்குகின்றார். இங்கு அமெரிக்கா என்பது தமிழகமே. மேலும் ஒரு இடத்தில் பிளினி எகிப்திய பேரரசான கெய்ஸ் மனைவி லாலியஸ் பாலினா ஒரு விழாவுக்கு அணிந்து சென்ற தலை முதல் கால் வரை அணிந்து சென்ற முத்து மணிகளின் பெறுமதி 40 லட்சம் செஸ்ட்ரஸஸ் ஆகும் எனவும் அவர் தெரிவிக்கிறார். இதற்கான பற்று சீட்டு நெய்யும் கண்டதாகவும் இவை தமிழகத்திலிருந்து டம்ரிக்கா அங்கிருந்து வந்தவை என்றும் கூறுகின்றார். இதன் குறிப்பு பிளினி அத்தியாயம் 4:54 பக்கம் என்ற நிலையில் நாம் பார்க்கலாம். இப்பெருமதி எல்லாம் அன்றைய மதிப்பில் என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பாருங்கள், கணக்கு சரியாக வரும். இந்த பாடலை பார்ப்போமா? அகல் நகர் வியல் முற்றத்து சுடர் நுதல் மட நோக்கின் நேர் இழை மகளிர் உணங்கு உணா கவரும் கோழி எரிந்த கொடுங்கால் கணம் குழை பொன்கால் புதல்வர் புறவி என்று உருட்டும் முக்கால் சிறுதேர் முன்வழி விளக்கும் விலங்கு பகை அல்லது கலங்கு பகை அறியா கொழும் பல்குடி செழும் பாக்கத்து குறும் பல் ஊர் நெடும் சோனாட்டு என்று சோழ நாட்டை குறிப்பிடுகிறார். மீண்டும் அதை படிப்போமா? அகல் நகர் வயல் முற்றத்து சுடர் நுதல் மட நோக்கின் நேர் இழை மகளிர் உணங்கு உணா கவரும் கோழியெறிந்த கொடுங்கால் கணங்குழை பொன்கால் புதல்வர் புறவி என்று உருட்டும் முக்கால் சிறுதேர் முன்வழி விளக்கும் விலங்கு பகை அல்லது கலங்கு பகை அறியா கொழும்பல் குடிச்செழும் பாக்கத்து குறும் பல் ஊர் நெடுஞ்சோனாட்டு என்று அந்த பாடல் முடிகிறது. நாம் நிறைய படிக்க வேண்டும், சங்க பாடல்களை உள்வாங்க வேண்டும். நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு விட்டிருக்கும் சங்க நூல்களை மீண்டும் மீண்டும் படிப்போமா? அதில் உள்ள கருத்துக்களை தெரிந்து கொள்வோமா? நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலேயே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஏப்ரல் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 8 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஏப்ரல் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 8 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது தென்னிந்திய திரைப்படத்துறை தொடர்பான சிறப்பு கண்ணோட்டம். இசை அமைப்பாளர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளிலே மொத்தம் 1500 மேற்பட்ட படங்களுக்கு இசை அமைத்த கே வி மகாதேவன் அவர்களுடைய பிறந்த தினம் கடந்த மார்ச் மாதம் 14 அவர் தொடர்பான சிறப்பு நினைவலைகளோடும் அவரின் சிறப்பு பாடல்களோடும் நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்குமுரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
காலத்தால் அழியாத திரைப்படங்களான திருவிளையாடல், தில்லானா மோகனாம்பாள், ஆடிமை பெண், உத்தமன், நல்ல நேரம், சங்கராபரணம், வசந்த மாளிகை, எங்கள் தங்கராஜா, பல்லாண்டு வாழ்க, என் அண்ணன் போன்ற திரைப்படங்களுக்கு இசை அமைத்த திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்களின் பிறந்த தினம் கடந்த வாரம் 14 ஆகும். கே வி மகாதேவன் தன் இளமை காலத்தில் நாகர்கோவில் அருகே உள்ள கிருஷ்ண கோவில் என்ற இடத்தில் வளர்ந்தவர். அவர் தந்தை ஓர் ஆலயத்தில் பாடகராக பணி செய்து சொற்ப ஊதியம் பெற்றவர். வறுமையான பின்னணியில் வளர்ந்தும் கூட மாபெரும் உயரத்தை அடைந்தவர் கே வி மகாதேவன். சிறுவனாக இருக்கும்போது திருவாங்கூர் அரண்மனையில் ஒருமுறை மிகச் சிறப்பாக அவர் பாடியதை கேட்டு மகிழ்ந்த மகாராஜா அவருக்கு ஒரு தங்க காசை பரிசாக அன்பளிப்பு செய்தார். திரை இசை திலகம் கே வி மகாதேவனின் பயணம் 1942 மனோன்மணி திரைப்படத்தில் தொடங்கியது. என்றாலும் 1954 வரை கடினமான வருடங்களாகத்தான் அவருக்கு இருந்தது. 1951 நல்ல காலம், மாங்கல்யம், கூண்டு கிளி ஆகிய 3 திரைப்படங்களுக்கு இசையமைத்தார். 1957 முதல் கே வி மகாதேவனின் இசை வரைபடத்தில் ஏறு முகம்தான். மக்களை பெற்ற மகாராசி, ராஜராஜன், நீலமலை திருடன், முதலாளி ஆகிய 4 படங்கள் வெளிவந்தன. மக்களை பெற்ற மகாராசி படத்தில் இடம்பெற்ற மணப்பார மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி என்ற பாடல் பெரும் வரவேற்பை பெற்றது. இதே படத்தில் இடம்பெற்ற ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமா என்ற பாடலும் பிரசித்தம் பெற்றது. 60களின் தொடக்கத்தில் இருந்து 70களின் தொடக்கம் வரை பல சமூக படங்களுக்கும் புராண படங்களுக்கும் இசையமைத்திருந்தார் கே வி மகாதேவன். ஏ பி நாகராஜனின் திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், திருவருட் செல்வர், கந்தன் கருணை, தில்லானா மோகனம்பாள் போன்ற புராண படங்களின் வெற்றிக்கு கே வி மகாதேவனின் இசை முக்கிய காரணமாக இருந்தது. மக்கள் திலகத்தின் அடிமைப்பெண் திரைப்படம் பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை அந்த படத்தில் பாட வைத்து தமிழ் திரை உலகில் அவர் புகழ் பெற ஏணியாக இருந்தவர் கே வி மகாதேவன். பிரபல பாடலான ஆயிரம் நிலவே வா, பொய்கை என்னும் நீர்மகளும் பூவாடை போத்திருந்தாள், சிறந்த பல பாடல்களை கொண்டு விளங்கிய திரைப்படம் அடிமைப்பெண். 1962 ஆண்டு முதல் தெலுங்கு திரைப்படங்களுக்கு தன்னுடைய இசை சாம்ராஜ்யத்தை கே வி மகாதேவன் விரிவுபடுத்தினார். அதே போன்று சில மலையாள படங்களுக்கும் கன்னட படங்களுக்கும் இசை அமைத்திருந்தார். சுமார் 50 ஆண்டு காலம் இசைத்துறையில் கோலோச்சிய கே வி மகாதேவனுக்கு இறக்கும் மனிதர்கள் இரவா பாடல்கள் என்பது போல் அவர் மறைந்தாலும் அவர் இசை அமைப்பில் வெளிவந்த அத்தனை பாடல்களும் இரவா வரம் பெற்றவை. கந்தன் கருணை மற்றும் சங்கராபர்ணம் படத்தில் இசை அமைத்ததற்காக சிறந்த இசை அமைப்பதற்கான தேசிய விருது இருமுறையும் தமிழக அரசின் கலை மாமணி விருதும் பெற்றுள்ளார் கே வி மகாதேவன். நன்றி.
பிறப்பில் இசை அமைப்பாளர் கே வி மகாதேவன் அவர்களுடைய இசை அமைப்பிலே வெளிவந்த திருவிளையாடல் திரைப்படத்தில் இடம்பெற்ற சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷான் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
இருக்கையிலே எனக்கு